அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119:165.
பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ரோமர் 17:17 வரைக்கும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 18 முதல் தொடர்ந்து சிந்திப்போம். இங்கே ஒரு புதிய பகுதி ஆரம்பமாகிறது. இதில் மனிதனுடைய பாவத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். உலகம் அறிந்த ஒரு மாபெரும் உண்மை, மனிதன் ஒரு பாவி என்பது. அது மட்டுமல்ல, முழு உலகமுமே ஒப்புக்கொள்ளுகிற ஒரு உண்மை. தேவனுக்கு முன்பாக அது பாவம் நிறைந்ததாய் இருக்கிறது. எல்லாருக்கும் நீதி தேவை. இந்த பகுதியிலே பவுல் மனிதன் பாவிதான் என்பதை நிரூபிப்பதற்காக பேசவில்லை. அந்த விதமாக எண்ணிக்கொண்டு நாம் இதை கற்றுக்கொள்வோம் என்றால் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை தவற விட்டு விடுவோம். மனிதன் பாவி என்ற உண்மையைத்தான் பவுல் எடுத்துரைக்கிறார். தேவனுடைய நீதியை குறித்த வெளிப்பாடு உண்டு என்று சொல்வது மட்டுமல்லாமல், மனிதனுடைய பாவத்திற்கு எதிரான தேவனுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், ரோமர் 18:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனித்தீர்களா? தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்றால் உண்மையிலேயே என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், பாவம் எவ்வளவு கேடானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்டிஃப்லர் என்ற தேவ மனிதர் சொல்லும்பொழுது, பாவமே ரட்சிப்பின் அளவுகோல் என்கிறார். தேவ கோபம் என்று சொல்லும்பொழுது, அவர் பாவத்திற்கு கொடுக்கிற தண்டனை அல்ல, பாவத்தை குறித்து அவர் எப்படி உணர்கிறார் என்பதை அது காட்டுகிறது. இது பரிசுத்தமான கோபம். சிலர் பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய கோபத்தை குறித்தும் புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய அன்பை குறித்தும் தான் பார்க்கிறோம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு விடையாகத்தான் இங்கே தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார். இன்றைய சமுதாயத்திலேயும் தேவ கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது. தீமையை குறித்து அவருக்கு இருக்கிற வெறுப்பை அவ்வப்பொழுது அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவர் மாறவில்லை. பாவிகளிடத்திலே இளக்காரமாய் இருப்பதனாலே அவர் இரக்கமுள்ளவர் அல்ல. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். சுவிசேஷமானது பாவத்தை குறித்து தேவனுடைய மனப்பாங்கை எந்த விதத்திலேயும் மாற்றவில்லை. சுவிசேஷமே தேவன் பாவியை ஏற்றுக்கொள்ள செய்கிறது. ஒவ்வொரு பாவியும் ஒன்று அவருடைய நீதியை பெற்றவராயிருக்க வேண்டும், அல்லது அவருடைய கோபத்திற்கு ஆளானவராய் இருக்க வேண்டும். இரண்டுமே பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டவைகள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, பாவம் எத்தனை பயங்கரமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பால்வினை நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களை பாருங்கள், எய்ட்ஸ் வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்களை பாருங்கள். அது பாவம் செய்தவர்களை மட்டுமல்ல, அவருடைய சந்ததியையும் மற்றவர்களையும் பாதிக்கிறது. பாவம் செய்துவிட்டு தப்பிக்கொள்ள முடியாது. எந்த தனிப்பட்ட ஒருவரை குறித்தும் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு ஊழியக்காரனாக என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் பார்க்கும்பொழுது பாவத்தின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பை திரும்ப திரும்ப நான் கண்டிருக்கிறேன். இது பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு இறுதியான நியாய தீர்ப்பும் உண்டு. ரோமர் முதலாம் அதிகாரம் 18 வசனத்திலே மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் விரோதமாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவபக்தி என்பது எது தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறதோ அதை குறிக்கிறது. தேவன் என்று ஒருவர் உண்டு என்பதை மறுதளிப்பதுதான் அவபக்தி. இன்றும் பலர் இவ்விதமாய் தேவன் ஒருவர் உண்டு என்பதையே ஏற்றுக்கொள்கிறதில்லை. அது அந்த ஆத்மாவின் ஒரு நிலைமையை காட்டுகிறது. அது பாவம். அநீதி என்பது மனிதனுக்கு விரோதமானது. அவபக்தி என்பது தேவனுக்கு விரோதமானது. அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? தேவனுடைய ஆட்சியையே மறுதளிப்பது. இது ஆத்மாவின் செயலாயிருக்கிறது. ஒரு மனிதன் அதிகமாக குடித்துவிட்டு ரோட்டிலே வாகனத்தை ஓட்டிச் செல்வான் என்றால் சட்டத்தை மீறுகிறான். யாரையாவது அதன் விளைவாக அவன் கொலை செய்து விடுவான். அவன் அநீதி செய்கிறான். அவன் மனிதனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். மற்றொரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், தன்னுடைய வியாபாரத்திலே உண்மையற்ற வியாபாரம் செய்கிறவன் மனிதனுக்கு விரோதமாக அநியாயம் செய்கிறான். தேவன் மனிதனுடைய அநீதியையும் வெறுக்கிறார், அதையும் நியாயம் தீர்ப்பார். 18 வசனத்திலே சொல்லும்பொழுதே அநியாயத்திற்கும் விரோதமாய் என்று பார்க்கிறோம். உண்மையை மறைப்பது, நீதியை மறைப்பது அநீதி அல்லது அநியாயம். தேவனுடைய கோபம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாகவும் வெளிப்படுகிறதாயிருக்கிறது. ரோமர் 1 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். கவனித்தீர்களா? ஆதி காலத்திலேயே தேவன் தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது ரோமர் 1 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நீங்களும் நானும் வாழுகிற இந்த உலகமானது தேவனை குறித்த இரண்டு காரியங்களை சொல்கிறது. முதலாவதாக தேவனை குறித்தும், இரண்டாவதாக அவருடைய வல்லமையை குறித்தும் சொல்கிறது. உலகம் உண்டாக்கப்பட்டது முதல் இதை மனிதன் காணக்கூடியவனாகவே இருந்திருக்கிறான். காணப்படாத காரியங்கள் எப்படி காணப்பட முடியும்? பிரியமானவர்களே, சிருஷ்டிப்பானது தெளிவான ஒரு வெளிப்படுத்தல். அது ஒரு வெளிச்சம் என்று சொல்லலாம். இது அடிப்படையாக தேவன் கொடுத்துள்ள ஒரு வெளிப்பாடு. சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது சங்கீதம் 8:3 உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது என்கிறார். 19 அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லும்பொழுது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்கிறார். ரோமர் 1 அதிகாரம் 20 வசனத்திலே பார்க்கும்பொழுது அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் என்று இரண்டு வார்த்தைகளை பார்க்கிறோம். இது அவருடைய வல்லமையையும் அவருடைய ஆழ்தத்துவத்தையும் குறிக்கிறது. எனவே சிருஷ்டிப்பானது மாற்றமில்லாத தேவனுடைய வல்லமையையும் அவர் இருக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் 14:17 பவுல் சொல்லும் பொழுது, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்கிறார். எனவே இயற்கை தேவன் இருக்கிறார் என்பதற்கு சாட்சி சொல்கிறது. அப்போஸ்தலர் 17:29 பாருங்கள், நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் உப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது என்கிறார். தேவன் இயற்கையிலே தன்னை இவ்வளவு தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறபடினாலே தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களை சங்கீதம் 14:1 சொல்லும் பொழுது, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று எழுதியிருக்கிறார். இப்படி கர்த்தர் உலகத்திலே தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறபடினாலே 20 கடைசியிலே பாருங்கள், ரோமர் 1:20, ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த பகுதியிலே நாம் பார்த்தது என்ன? காலம் காலமாக சரித்திரத்திலே எப்படி மனிதன் தேவன் இல்லை என்பதை சொல்லுகிறான் என்ற பாவத்தை குறித்து பவுல் சொன்னார். இது அறிவீனத்தினாலே வருகிற காரியம் அல்ல, வேண்டுமென்றே அவர் கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை புறக்கணித்து கலகம் செய்வதாகும். தொடர்ந்து வருகிற வசனங்களை நாம் கவனமாக படிப்போம் என்றால், ஏதேன் தோட்டத்திலிருந்து எப்படி மனிதன் படிப்படியாக கீழ் நோக்கி வந்தான் என்பதை குறித்த 6 படிகளை அங்கே பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 21:23. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி முன்னேறுகிறான் என்று சொல்லவே முடியாது. மனிதன் தானாக உண்டானவன் என்பதையும் இந்த வசனம் புறக்கணிக்கிறது. மனிதன் சரீர பிரகாரமாகவோ ஒழுக்க நிலையிலேயோ அறிவின் அடிப்படையிலேயோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ முன்னேறவில்லை. மனிதன் வர வர கீழ் நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறான். பலர் மனிதன் நாகரிகமற்றவனாக தோன்றி இப்பொழுது வளர்ந்து தேவனை நோக்கி போகிறான் என்று சொல்கிறார்கள். இது பூரணமாக தவறான ஒரு கருத்து. மனிதன் தேவனை விட்டு தூரமாகவே போய்கொண்டிருக்கிறான். சரித்திரத்திலே கடந்த நாட்களிலே எந்த நாளும் இருந்ததை விட இன்று மனிதன் தேவனை விட்டு மிக மிக தூரமாகவே போய்கொண்டிருக்கிறான். எந்த மக்கள் கூட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய ஆதிகால மனிதர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னதற்கு ஒரு ஆரம்பம் இருக்கும். என்றாலும் எந்த ஒரு ஜன கூட்டமும் தேவனை குறித்து தாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிய அந்த வெளிச்சத்திற்கு தக்கதாக வாழவில்லை. தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு இருந்திருந்தாலும் தேவனை விட்டு தூரமாகவே சென்றார்கள். கவனிங்கள், முதலாவதாக அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருந்தார்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. மனிதன் தன்னில் தானே திருப்தி உள்ளவனாகிவிட்டான். இப்பொழுது மனிதன் தேவன் மரித்து போனார் என்று அறிவிப்பு கொடுக்கிறான். ஆனால் ஆரம்ப நாட்களிலே தேவன் மரித்து போனார் என மனிதன் சொல்லவில்லை. அவர்கள் தேவனுக்கு முதுகு காட்டிக்கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுக்கான தெய்வங்களை தாங்களே உருவாக்கிக் கொண்டார்கள். இரண்டாவதாக அவர்கள் தேவனை ஸ்தோத்தரியாமல் இருந்தார்கள். நன்றி உணர்வில்லாமல் இருப்பது ஒரு பயங்கரமான பாவம். ஞாபகம் இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். ஒரே ஒரு மனிதன் தான் திரும்ப வந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். 10% மக்கள் தான் நன்றி உணர்வுள்ளவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு நன்றி உணர்வுள்ளவர்கள் அதைவிடவும் குறைவான சதவீதமாகவே காணப்படுகிறார்கள். மூன்றாவதாக தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உதாரணமாக தேவன் மனுக்குலத்தை உருவாக்கியதை ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாக மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன், குரங்கு தவளையிலிருந்து உண்டானது, தவளை மீனிலிருந்து உண்டானது என்று வீணானதை சிந்திக்கிறான். நான்காவதாக உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. எனவே மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருளுக்குள்ளேதான் கடந்து செல்கிறார்கள். இது எத்தனை உண்மை என்பதை பெரிய பெரிய பட்டணங்களிலே கூட நாம் பார்க்கலாம். மனிதனுடைய உணர்வில்லாத இருதயம் இருளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. ஐந்தாவதாக அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி என்று பார்க்கிறோம். மனிதனுடைய ஞானமானது தேவனுடைய அறிவீனமாய் இருக்கிறது. உண்மையை தேடி அலையும் மனிதன் பல காரணா காரணங்களை சிந்தித்தாலும் தேவன் பைத்தியம் என்று அழைக்கிற ஒரு காரியத்திற்குத்தான் போய் சேர்கிறான். ஆறாவதாக, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். உலகத்தின் சிருஷ்டிப்பிலே கர்த்தரை அறிந்து கொள்ளாத மனுக்குலம், இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, அழிவுள்ள மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஒப்பான ரூபங்களை உண்டாக்கி கொண்டு விட்டார்கள். எபேசுவின் இடிபாடுகளுக்குள்ளே போய் இன்றைக்கு நீங்கள் பார்த்தாலும் அது தெரியும். ரோம சாம்ராஜ்யத்திலே மிக உயர்ந்த கலாச்சாரத்திற்குள்ளே வளர்ந்த இடம் எபேசு பட்டணம். என்றாலும் எபேசு பட்டணத்தின் மத்தியிலே ஆர்டிமிஸின் கோவிலிலே நீங்கள் பார்க்கக்கூடிய டயானாவின் உருவம் ஒரு அழகான உருவம் அல்ல. அவளை தெய்வ தாய் என்கிறார்கள். இதனால் அவளுடைய சரீரத்திலே அநேக மார்பகங்கள் இருப்பதாக அந்த சிலை செய்யப்பட்டிருக்கிறது. அவளுடைய ஒரு கையிலே மூன்று முனையுள்ள ஒரு ஆயுதமும் அடுத்த கரத்திலே ஒரு கம்பும் வைத்திருப்பதைப் போல அந்த சிலை இருக்கிறது. இதுதான் அந்நாட்களிலே கலாச்சாரத்திலே வளர்ந்த மக்கள் செய்த உருவம். அவள் ஒரு பெண் தெய்வமாயிருக்கிறது மட்டுமல்ல, அந்த கோவிலை சுற்றி எத்தனை ஒழுக்கக்கேடான காரியங்கள் நடைபெற முடியுமோ அத்தனையும் நடைபெற்றது. இதைத்தான் பவுல் சொல்லும்பொழுது அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று சொல்கிறார். விக்கிரக வணக்கமானது தேவனை கேலி செய்வதற்கு சமானமாய் இருக்கிறது. சிலர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சில படங்களுக்கு மரியாதை செய்வது உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை. பவுல் மிக தெளிவாக 2 கொரிந்தியர் 5:16 சொல்லும்பொழுது, இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அவர் மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து. இன்றைக்கு சிலர் தங்கள் வீடுகளிலே மாட்டியிருக்கிற அந்த படம் கிறிஸ்து அல்ல. இன்று அவர் உங்கள் அறையிலே வந்து நிற்பார் என்றால் நீங்கள் அவர் முன் முகங்குப்புற விழுந்து விடுவீர்கள். அவர் மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவாயிருக்கிறார். எனவே அவருக்கு ஒரு படம் வைப்பது சரியல்ல. கிரேக்கர்கள் மனிதனைப் போலவே தங்கள் தெய்வத்தை உண்டு பண்ணினார்கள். அசீரியர்களும் எகிப்தியர்களும் பாபிலோனியர்களும் மிருகங்களைப் போலவும் பறவைகளைப் போலவும் ஊரும் பிராணிகளைப் போலவும் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கிக் கொண்டார்கள். இன்றைக்கும் நீங்கள் எகிப்திலே கெய்ரோவுக்கு செல்வீர்கள் என்றால் அங்கே உள்ள அருங்காட்சியகத்திலே அவற்றிலே சிலவற்றை பார்க்கலாம். நன்றாக கவனியுங்கள், மனிதன் விக்கிரக வணக்கத்திலே ஆரம்பிக்கவில்லை. பழங்கால மனிதர்கள் ஒரே தெய்வம் உண்டு என்பதை தெளிவாய் அறிந்திருந்தார்கள். விக்கிரக வணக்கம் பின்னான காலங்களிலே உருவானதுதான். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனமாக படிக்கும் பொழுது விக்கிரக வணக்கத்தை குறித்த முதல் சம்பவம் ஆதியாகமம் 31 ராகேல் தனது தகப்பனுடைய விக்கிரகங்களை திருடி வந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். எனவே மனிதன் கீழ் நோக்கி செல்கிறவனாகத்தான் காணப்பட்டிருக்கிறான். அவன் மேல் நோக்கி செல்லவில்லை. மனிதன் தேவனை விட்டு தூரம் தூரமாகவே போய்கொண்டிருக்கிறான். வில்லியம் ராம்சே என்பவர் ஒரு அவிசுவாசி. அவர் பவுலின் பட்டணங்கள் என்ற புத்தகத்தை எழுதும்பொழுது, என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் என்று, தான் வாசித்த காரியங்களையும் சமயம் தோன்றிய சரித்திரங்களையும் படித்து பார்க்கும்பொழுது பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தைகளே சரியானதாக தெரிகிறது. என்னென்ன தடயங்கள் கிடைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கவனிக்கும் பொழுது மனிதனுடைய சமய வாழ்க்கையானது சீர்கேட்டிற்கு நேராகத்தான் சென்றிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக செயல்படும் திட்டங்களும், மருத்துவ உதவி தொடர்பான திட்டங்களும், அநேக சமுதாய திட்டங்களும் தோல்வி காண்பதற்கு காரணம் மனிதனுடைய ஒழுக்க கேடும், அவன் தேவனை விட்டு தூரம் போகிறான் என்பதையுமே காட்டுகிறது. நாங்கள் நடைமுறையிலே செயல்பட விரும்புகிறோம், சமயத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த விரும்பவில்லை என்று செயல்படுவதுதான் அங்கே பிரச்சினை. மனிதன் செய்யக்கூடிய நடைமுறை காரியம் ஜீவனுள்ள உண்மையான தேவனை நோக்கி திரும்புவதுதான். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்த மனுஷனுடைய விளைவுகளை பார்க்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே மீதி உள்ள பகுதியிலே 3 தேவன் அவர்களை ஒப்புக் கொடுத்தார், ஒப்புக் கொடுத்தார், ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ரோமர் 1:24, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். மனிதன் எவ்வளவு கீழாக அழுகி போயிருக்கிறான் என்பதற்கு பாலின பாவங்களே அளவுகோலாயிருக்கிறது. இன்றைக்கும் பல திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட பாவத்தை பாவம் என்று கண்டிக்காமல் ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் தேவனல்ல சொல்கிறார், அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தேன் என்கிறார். தேவனுடைய வெளிப்படுத்துதலை புறக்கணித்ததின் இரண்டு கனிகள்தான் விக்கிரக ஆராதனையும் பாலுறவு பாவங்களும். ஒப்பு கொடுத்தார் என்று சொல்வது அவர் அமைதியாயிருந்தார் என்பதல்ல, அது நேர்மறையான செய்கையை சொல்கிறது. பாருங்கள் ரோமர் 1:25, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றியது யார்? அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்தான் தேவனிடத்திலிருந்து பிசாசினிடமாய் திரும்பினார்கள். அவனே பொய்க்கும் விக்கிரக ஆராதனைக்கும் தகப்பனாயிருக்கிறான். விக்கிரக வணக்கமே ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கைக்கு மனிதனை நடத்திவிட்டது. ரோமர் 1:26-27 பாருங்கள். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். சமுதாயம் என்ன கூறினாலும் சரி, ஒழுக்கக்கேடான இழிவான இச்சைகளின் வாழ்க்கையாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட இச்சை ரோகங்கள் கிரேக்கருடைய வாழ்க்கையிலேயே நுழைந்தது. கிரேக்க நாடு தரைமட்டமானது. இன்றைக்கு நீங்கள் கிரேக்க நாட்டை போய் பாருங்கள், தெரியும். அந்த கிரேக்க மகிமையெல்லாம் கடந்துவிட்டது. ஏன்? அவருடைய பாவத்தின் விளைவுதான் அது. ரோமர் 1:28, தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு யாராவது, நான் கடவுளுடைய பிள்ளையாய் இருந்து கொண்டே இச்சை ரோகங்களிலேயும் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்வார்கள் என்றால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வேறு யாரையும் அவர்கள் ஏமாற்றவில்லை. அப்படிப்பட்ட ஒருவர் கிறிஸ்துவண்டை வந்தால் அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த 3 தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணிய மனிதன் தொடர்ந்து செய்யும் பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் ரோமர் 1:29-31 வாசிக்கிறேன். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையில் உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் ஸ்வாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு பாவங்களாய் விவரிப்பதற்கு நமக்கு காலம் காணாது. பிரியமானவர்களே, இதைத்தான் இன்றைய மனித சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கே நீங்கள் எந்த ஒரு செய்தித்தாளை வாங்கி படித்து பார்த்தாலும் இந்த ஒவ்வொரு பாவங்களையும் தலைப்பாக போடும்படியான செய்திகளை நீங்கள் படிக்கலாம். எந்த தேசமாயிருந்தாலும் எந்த பட்டணமாயிருந்தாலும் இதுதான் இன்றைய நிலை. பிரியமானவர்களே, இனிமே எவ்வளவு காலம் கர்த்தர் நம்மேலே நீடிய பொறுமையோடு பொறுத்துக் கொண்டிருப்பார்? இப்படிப்பட்ட வழிகளிலே சென்ற பெரிய பெரிய தேசங்களை எல்லாம் கர்த்தர் நியாயம் தீர்த்திருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறார் அருமையான சகோதரனை, சகோதரியை, இந்த அட்டவணையிலே காணப்படுகிற எத்தனை பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். உங்களுடைய பாவங்களை உண்மையாகவே நீங்கள் உணர்ந்து இயேசுவே என்னை இரட்சியும் என்று அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்தும் உங்களை தூக்கி எடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ரோமர் 1:32, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். மனிதன் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்றான். என்றாலும் துணிந்து தேவனுக்கு விரோதமாக அவன் கலகம் செய்கிறவனாகவும் தேவனுடைய நியாய தீர்ப்பை உதாசீனம் செய்கிறவனாயும் இருக்கிறான். தொடர்ந்து அவன் அந்த பாவங்களிலே வாழுகிறது மட்டுமல்ல, அப்படி வாழுகிற மற்றவர்களிடத்திலேயும் பிரியப்படுகிறவனாய் இருக்கிறான். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாசித்த பாவ பட்டியலிலே எந்த பாவம் காணப்படும் என்றாலும் அதை ஒத்துக்கொண்டு கர்த்தருடைய பாதத்திலே அதை அறிக்கை செய்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அவருடைய தூய ஆவியின் வல்லமைக்காக அவரண்டை கிட்டிச் சேருவோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வருத்தத்தோடு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பை மட்டுமல்ல பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலையையும் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆனால் பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அடிமைத்தனத்தை நாம் உணர்ந்து கொண்டால்தான் விடுதலையையும் வெற்றியையும் வாஞ்சிக்க முடியும். விடுதலையையும் வெற்றியையும் வாஞ்சிக்கும் பொழுதே கர்த்தர் அதை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஜெபிப்போமா. நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உம்மோடு உறவு கொள்ளவும் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக இரக்கத்திற்காக தாழ்மையோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இயற்கையிலே நீர்மை வெளிப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இயற்கையை உம்முடைய கரத்திலே வைத்து நீர் செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானங்கள் உம்முடைய மகிமையை இன்றைக்கும் வெளிப்படுத்துகிறது ராஜா, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு தனி மனிதரும் கண்டுகொள்ள தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்திருந்தும் துணிந்து பாவத்திலும் நீர் வெறுக்கிற காரியங்களிலேயும் தங்களை அர்ப்பணித்து வாழுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, நீர் தொடர்ந்து அவர்களோடு பேசும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். உம்மை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய பாதத்திலே வந்து உம்முடைய அன்பை அனுபவிக்க கிருபை செய்யும். இயேசு இரட்சகரி நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7.